காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே. இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்கள் அனைவருக்கும் உழவர் திருநாளாம், தமிழர் திருநாளாம், தை பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியினுடைய திருக்குறள் உழவு அதிகாரத்திலிருந்து, பலகுடை நிழலும் தன் குடை கீழ்காண்பர் அலகுடை நிழலவர். உழவு தொழிலில் ஈடுபடும் ஈகை பண்பு கொண்ட உழவர்கள் பல மன்னர்களின் கொற்றை கொடியின் நிழலிலேயே வாழும் மக்களை எல்லாம் தன் ஈகை குடையின் நிழலில் வாழச் செய்வார்கள் என்கின்றார் திருவள்ளுவர். நேரிலே இன்று மாலை 6 மணி அளவில் முத்தமிழ் சங்கத்தினுடைய பொங்கல் விழா மவுண்ட் ஆல்பர்ட் வார் மெமோரியல் ஹாலில் நடைபெற உள்ளது. தமிழர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்கும்படி அன்புடன் வேண்டிக் கொள்கிறது முத்தமிழ் சங்கத்தின் நிர்வாகக் குழு. இன்றைய பொங்கல் பண்டிகையினுடைய சிறப்பு என்னன்னா, இளையோர் ஏற்று நடத்தும் ஒரு சிறப்பான பொங்கல் பண்டிகை. வரவேற்பு முதல் உணவு விருந்து அளித்து நன்றி சொல்வது வரை இளையோரே ஏற்று நடத்துகிறார்கள். நம் குழந்தைகள் சிறுகை அளாவி அளிக்கும் அந்த கூழினை அள்ளி பருக அனைவரையும் அன்புடன் அழைக்கிறது முத்தமிழ் சங்கம்.
தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் பொங்கல் நல்வாழ்த்துக்களும். ஒரு குட்டி பொங்கல் கவிதையோட இன்னைக்கு நிகழ்ச்சியில இணைகிறேன். பொற்காலம் பிறக்கட்டோன்றது கவிதையுடைய தலைப்பு. சருகான இலையெல்லாம் காற்றோடு போகட்டும், தளிரெல்லாம் தலைக்கட்டும், சதிராடி வெல்லும் அநியாயம் அழியட்டும், தர்மம் வெல்லட்டும், திருந்தா மனங்கள் இனியேனும் திருந்தட்டும், தெளிவோடு இருக்கட்டும், சிங்காரத் தமிழன்னை கம்பீரம் கொள்ளட்டும், செங்கோல் ஏந்தட்டும், கருவான மேகங்கள் தவறாமல் பெய்யட்டும், கண்ணீர் நிற்கட்டும், கையேந்தும் பழக்கங்கள் தொலையட்டும் மறையட்டும், கவலைகள் ஒழியட்டும், புருவங்கள் உயரட்டும், புன்னகை மலரட்டும், பொழுதெல்லாம் சிறக்கட்டும், பூரிப்பு வளரட்டும், பொலிவோடு விளங்கட்டும், பொற்காலம் பிறக்கட்டும். அனைவருக்கும் பிறந்திருக்கும் இந்த வருடம் பொற்காலமாக அமைய எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்.
அடுத்து நேயர்களே, இந்த நாட்டினுடைய மிக உயரிய விருதுகளில் ஒன்றான ஆர்டர் ஆஃப் மெரிட் பெற்றிருக்கின்றார் இந்தியன் நியூஸ்லிங் பத்திரிகையினுடைய ஆசிரியர் ஐயா திரு வெங்கட்ராமன் அவர்கள். இவர் தன்னுடைய பத்திரிகை துறையில் செய்த சாதனைகளுக்காகவும் சமூகத்தில் அவர் பங்களித்து வரும் சிறப்பான சேவைக்காகவும் இவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. ஐயா அவர்களுக்கு முத்தமிழ் சங்கத்தின் சார்பிலும் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர் இந்த நாட்டில் மட்டுமல்லாது தமிழகத்திலும் இந்திய அளவிலும் மற்றும் பல்வேறு நாடுகளில் சிறப்பாக பத்திரிகை துறையில் பணியாற்றி தன்னுடைய தனித்துவத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஐயா அவர்களை இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நேர்காணல் செய்தோம், இப்பொழுது அதை கேட்போமா?
ஐயா வணக்கங்க. முதல்ல எங்களுக்கு எங்களுடைய முத்தமிழ் சங்கத்தினுடைய வானொலி சார்பாக நீங்க அந்த விருது பெற்றது ஆர்டர் ஆஃப் மெரிட்டுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். ஐயா
மணிநிலவன் அவர்களுக்கும் முத்தமிழ் சங்கம் உறுப்பினர்களுக்கும் இந்த ரேடியோ நிகழ்ச்சியை கேட்கும் அன்பர்கள் அனைவருக்கும் நான் சிறந்தாங்கி என்னுடைய நன்றி கடனையும் வாழ்த்துக்களையும் சமர்ப்பிக்கின்றேன். மணிநிலவன் ஐயா, உங்ககிட்ட தமிழ்ல பேசுறதே ஒரு பெரிய பாக்கியமா கருதுறேன் நானு. அதுலயும் வானொலியில பேசுறது எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு, ஏன்னா உங்க அளவுக்கு எனக்கு தமிழ் அவ்வளவா வராது, இருந்தாலும் முயற்சிக்கிறேன்.
இல்லைங்க ஐயா, நீங்களும் ஒரு இந்த மாதிரி ஒரு பத்திரிகை துறை தானே, அத நீங்க பலர நேர்காணல் எடுத்திருப்பீங்க. இதுதான் எனக்கு முதல் முறை உங்களை நேர்காணல் எடுக்கிறது, அதுவும் தொலைபேசி வழியலாக எடுக்கிறது. எனக்கும் ஒரு ஒரு சற்று தயக்கம் இருந்துட்டு தான் இருக்கு.
மிக்க மகிழ்ச்சி, நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். ஏன்னா இந்த 23 இந்த தமிழ் சங்கம் தொடங்கி ஒரு 23 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதுலயும் வானொலி தொடங்கி ஒரு 18-20 வருஷம் ஆயிருக்கும் நினைக்கிறேன்.
தமிழ் சங்கத்தோட 2 வருஷம் பெருசுங்க ஐயா. தென்னிந்திய சங்கத்துல இருந்தே இது வானொலி வந்துகிட்டு இருக்கு.
அந்த எனக்கு அந்த சந்தர்ப்பம் இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு, ஒரு 23-25 வருடங்கள் கழிந்து. அதனால சந்தர்ப்பத்துக்கு வாய்ப்புக்கு நன்றி, ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஐயா ஐயா பேசுங்க.
ஐயா நீங்க நம்ம உண்மையிலுமே இப்ப யாரையாவது வந்து நம்ம விருந்தினராக கூப்பிடும் பொழுது உங்களுடைய பணிகளுக்கு இடையில் ரொம்ப நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு அது வந்து ரொம்பவே பொருந்தும். என்னன்னா இப்ப நாங்கெல்லாம் வந்து விடுமுறை முடிஞ்சு இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர் விடுமுறை முடிஞ்சு வேலைகளுக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா நீங்க வந்து அந்த நேரத்துல நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு துறை உங்களுடைய
சொல்றது தவறு. ஏன்னா வேலை எங்களுடைய பத்திரிகை நாங்கள் எங்களுக்கு எல்லாம் தூக்கம் கம்மி, ஆக்கம் ஜாஸ்தி. ஆனால் டைமே இல்ல, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிஸின்னு சொல்றதெல்லாம் உண்மை இல்லையா. எப்பவுமே யாரு கூடயுமே பேசுறதுக்கு நமக்கு வந்து சமயம் நாமளே ஏற்படுத்திக்கணும், அதுவ தானா அமைஞ்சிடும், முயற்சி செய்யணும், அவ்வளவுதான். நான் வந்து எப்பவுமே யாருக்கிட்டையும் நான் ரொம்ப பிஸி, நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் சொல்லவே மாட்டேன் நான்.
சரிங்க சரிங்க சரிங்க.
அந்த அதை பொறுத்த வரைக்கும் தமிழ் சங்கத்து உங்களோட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கு.
ரொம்ப நன்றிங்க ஐயா. எங்களுடைய ஒரு பாக்கியம் சொல்லணும், வந்து நீங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சிறப்பு செய்ததுக்கு. ஐயா நீங்க இந்த பத்திரிகை துறையை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னங்க? ஏன்னா எல்லாருமே வந்து அந்த 8-to-5 ஜாப்ன்றது வந்து உலகம் முழுக்க எல்லாராலையும் விரும்பப்படுகின்ற ஒரு வேலை. ஆனா இந்த பத்திரிகை துறை அப்படி கிடையாது. உங்களுக்கு செய்திகள் எப்ப வரும்னு சொல்ல முடியாது, அதை எப்ப அதை நீங்க கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும், அது ஒரு பரபரப்பான துறை தான். இந்த துறையை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க ஐயா?
தேர்ந்தெடுத்தேன்னு சொல்றத விட நான் அது அந்த துறையிலேயே வளர்ந்தேன், பிறந்தேன், வளர்ந்தேன்னு சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா நான் என்னுடைய தாத்தா அவர் அப்பாவோட அப்பாவும் அம்மாவோட அப்பாவும், அப்பாவோட அப்பா கோயம்புத்தூர்ல இருந்தாரு, அம்மாவோட அப்பா கோயம்புத்தூர்ல இருந்தாரு, அப்பாவோட அப்பா பெங்களூர்ல இருந்தாரு, அப்பா எல்லாருமே பத்திரிகை துறை சார்ந்தவங்களாக இருந்தாங்க. பெங்களூர்ல ஹிந்து, அப்புறம் சுதேச மித்திரன் ஒரு பத்திரிகை வந்துட்டு இருந்தது அந்த காலத்துல. அப்புறம் கல்கி, கல்கி பத்திரிகை ஆரம்பத்திலிருந்தே என்னுடைய தாத்தா அவர்கள் வந்து அதுல ஈடுபட்டு இருந்தாரு. அதே மாதிரி என்னுடைய கோயம்புத்தூர் தாத்தா வந்து மெயில் கரஸ்பாண்டாவும் ஏஜென்டாவும் இருந்தாரு, சுதேச மித்திரனுக்கும் இருந்தாரு. அதனால ரெண்டு பக்கத்துல இருந்தும் பத்திரிகை இருந்ததுனால எனக்கு வந்து அதுக்கும் நான் இன்னொன்னு சொல்றேன், என்ன வந்து இந்த துறைக்கு ஊக்குவிச்சதே மூன்று பெரியவர்கள். அந்த மூன்று பெரியவர்கள்ல ஒருத்தர் ஈவி பெரியார், ஈவிஆர் பெரியார் நம்ம, அப்புறம் அவருடைய நண்பர் ராஜாஜி அவர்கள். ராஜாஜி வந்து எனக்கு தாத்தா மாதிரி. அதே அப்புறமா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் என்று இருந்தார் நம்ம உபஜனாதிபதி, முதல் இந்தியாவின் முதல் உபஜனாதிபதி, இரண்டாவது
ஜனாதிபதி.
அவங்க மூணு பேரும் ரொம்ப ஊக்குவித்தாங்க. எனக்கு வந்து 66 வந்து எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தது டிப்ளமேட்டா போறதுக்கு இந்த ஃபாரின் சர்வீஸ்ல. அதே டயத்துல பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. நான் இந்த பத்திரிகையாளர் இருக்கிறதா விரும்பினேன். ஏன்னா எனக்கு சிந்தனைகள், அப்புறம் செயல்படுறது அதெல்லாம் எனக்கு சிறிய வயதுல இருந்தே ஒரு தனித்துவம், அதுக்கு என்ன நீங்க தமிழ்ல சொல்லுவீங்க இண்டிபெண்டன்ட் தாட்னு சொல்லுவோம் இல்லையா, அது தனித்துவம், அந்த அந்த ஆர்வம் எனக்கு நிறைய இருந்தது. அதனால கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கெல்லாம் போனா நம்ம வந்து நம்மளுடைய மக்களுக்கு சேரக்கூடிய கருத்துக்களை சேகரிச்சோ அந்த மாதிரி இது பண்றதுக்கோ சந்தர்ப்பமே கிடைக்காது. அதனால நான் இந்த துறையை தேர்ந்தெடுத்தேன். அது நான் தேர்ந்தெடுத்தது வந்து அது என்ன சொல்லுவோம் நம்ம டிஃபால்ட்னு சொல்லுவோம் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதே அதனால ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது எனக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமாகவும் பாக்கியமாகவும் கருதுறேன். அப்படியே விளையாட்டு மாதிரி 56 வருடங்கள் ஓடி
வருது. உங்க ரத்தத்திலேயே அந்த பத்திரிகை வந்து இருந்தது, ரெண்டு குடும்பமும் இருந்ததுனால அது அது ரெண்டு பெரிய ஆளுமைகள், இரு துருவங்களான ஆளுமைகள் உங்களை ஊக்குவித்ததுனால இந்த துறைக்கு.
அவங்க இரு துருவங்களா வந்து கொள்கையிலதான் இருந்தாங்களே, நட்புல இருக்கலங்க, நட்புல ஒரு துருவம் தான்.
ஆமா, நட்புன்ற ஒரே துருவம் தான். உங்களுடைய பத்திரிகைகளை பார்க்கும் போது நீங்க வந்து இப்ப அரசியல் பற்றி எழுதுறீங்க, பொது செய்திகளும் வெளியிட்டுறீங்க, இப்ப இங்க இருக்க இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி இமிகிரேஷன் அவங்கள பற்றி அந்த மாதிரி செய்திகளும் வெளியிட்டுருங்க, எல்லாருக்கும் கேண்டர் பண்றீங்களே, எப்படி இந்த மாதிரி உங்களால எழுத முடியாதுங்க ஐயா? எல்லா தலைமுறைகளுக்கும் அது பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து 60களில் இருந்து வந்துட்டு இருக்கீங்க, இன்னைக்கும் வந்து பாருங்க, இப்ப சொல்லும் போது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல டிஃபால்ட்ன்றதெல்லாம் வந்துருச்சு. சோ உங்களை வந்து புதுப்பிச்சுக்கிறீங்க, அது எப்படி உங்களால அந்த மாதிரி எழுத முடியுதுங்க ஐயா?
அதுதான் ஒரு பத்திரிகை நிருபரா இருக்கும் பொழுது நாங்கெல்லாம் சொல்லுவோம், நாங்கெல்லாம் ஸ்ட்ரீட் ரிப்போர்ட்டர்ஸ் சொல்லுவோம், வீதிக்கு வீதி போய் சேகரிக்கிற மாதிரி. அப்படி இருக்கும்பொழுது ஒரு 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 கலையிலயோ இல்ல ஒரு வேலையிலயோ நம்ம சேர்ந்தோம்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய குறிக்கோள்கள், நம்மளுடைய அப்ரோச்னு சொல்றது, அதெல்லாம் நம்ம வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும், மாத்திக்கணும். அதனால வந்து இப்ப இன்றைய தலைமுறைக்கு என்ன மாதிரி நியூஸ் நம்ம கொடுக்கணும், ஆனா அதுல வந்து குவாலிட்டிய நம்ம வந்து கடைபிடிச்சு அதை காம்ப்ரமைஸ் பண்ணாம நம்ம கொடுக்கக்கூடியது நம்மளுடைய கடமை. அதனால இந்த இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஃபேக் நியூஸ், மிஸ்இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி தடங்கல்கள் எல்லாம் நிறைய வருது. அதனால நான் நினைக்கிறேன் பத்திரிகையாளர்களுக்கு இப்ப இன்னும் கூடுதலாக ரெஸ்பான்சிபிலிட்டி வந்திருக்கு. ஒரு நிருபர், ஒரு பத்திரிகையாளன்னு இருக்கும்போது எந்த சப்ஜெக்ட் ஆனாலும் சரி, அதை எடுத்து பேசக்கூடிய தன்மையோ இல்ல எழுதக்கூட தன்மையோ இருக்கும். அதுவும் நான் வந்து பெரியார், ராஜாஜி அவர்கள், பெரிய பெரிய தலைவர்களுக்கு அவளுடைய அவங்களுடைய காலடியில வளர்ந்ததுனால எனக்கு அவங்களுடைய எல்லாம், அவங்களுடைய எபிலிட்டிஸ் அதெல்லாம் எனக்கு நான் பார்த்து படிச்சிருந்தேன். அதனால எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் ஒரு எழுதக்கூடிய ஒரு மனோபான்மை வரும், திறமை இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா அது எழுதக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும், அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும், அவ்வளவுதாங்க.
ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி ஐயா. நீங்க வந்து நிறைய உலக தலைவர்கள், உள்நாட்டு தலைவர்கள், வெளிநாட்டு தலைவர்கள் எல்லோரையும் நிறைய பெரிய ஆளுமைகளை நீங்க நேர்காணல் பண்ணிருக்கீங்க. இவரை நான் நேர்காணல் பண்ணணும், அது நடக்க முடியாமல் போயிருச்சு அப்படின்ற நீங்க வருத்தப்பட்ட நபர் இல்ல ஒரு நிகழ்ச்சி ஏதாவது இருக்குங்களையா?
அது வந்து முதல்ல நான் இதை சொல்ல விரும்புறேன், எப்பவுமே நான் வந்து என்னுடைய மனசுலயும் சரி என்னுடைய முன்னால வச்சுக்கிறது சரி, கற்றது கையளவு கல்லாதது உலக அளவுன்றத நான் எப்பவும் மனசுல வச்சுப்பேன். நீ ஒண்ணுமே இல்ல, நீ கத்துன்றது வந்து ஒரு தூசிக்கு சமானம், கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு நான் நினைப்பேன். அது மட்டும் இல்ல, கத்துக்கிறத வந்து யாருகிட்ட வேணாலும் கத்துக்கலாம். அது ஒரு 2 வயது குழந்தையாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு மூதறிஞ்சலா இருக்கலாம், 95 வயசு மூதறிஞ்சலா இருக்கலாம், யார் எல்லாருக்கிட்டையும் கத்துக்கொள்றதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம அந்த வாய்ப்புகளை நம்ம உபயோகப்படுத்தணும். அது அப்புறம் இந்த இன்டர்வியூ பண்றதுக்கு அப்படின்னு நான் வந்து இதுவரைக்கும் மணி நிலவனையா யாருமே நான் தோற்றுறது கிடையாது, ஆனால் ஆல்மோஸ்ட் தோற்றுறதுன்னு சொல்றதுக்கு 3-4 பேர் சொல்லலாம். ஒண்ணு வந்து பழைய காலத்துல, அதாவது 60களில் அறிஞர் அண்ணா, நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அறிஞர் அண்ணா, அப்புறம் பெரியார் அவர்கள். பெரியார் அவர்கள் வந்து நான் பத்திரிகையாளனா பார்த்து அவரை சந்திக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணேன். என்னதான் இந்த எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவரை, அவர் கூட இருந்தவங்க வந்து நீ வந்து நிருபன் அப்படின்ற அந்த இதுல வந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு நாள் ராஜாஜி தாத்தாவோட போயிருக்கும்போது என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், ஐயா நான் உங்களுக்கு சந்திக்கணும்னு ரொம்ப நாளா அவ்வளவுதான், போன் எடுத்து போடுறது என்ன பெரிய வெங்காயம் அப்படின்னாரு. அப்புறம் அவரை சந்திக்கக்கூடிய ஒரு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சது. அதே மாதிரி அண்ணா அவர்களையும், பெனசீர் புட்டோ பாகிஸ்தான்ல பிரதமர் இருந்தப்போ அது பெரிய ஒரு சேலஞ்சா அமைஞ்சு போயிடுச்சு. அந்த டயத்துல வந்து ஒரு இந்தியன் பிரஜன் இருக்கிற மாதிரி இருந்ததுனால அவங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் ரொம்ப நழுவி போயிடுச்சு. ஆனால் நான் இது வரைக்கும் நான் பாகிஸ்தான் போனது கிடையாது.
சரிங்க.
பஹ்ரைன்ல இருந்தப்போ அவங்க வந்தாங்க, அவங்க வந்தப்போ ஒரு பத்திரிகை கூட்டம் நடந்தது. அந்த பத்திரிகை கூட்டத்துல பல கேள்விகளை நான் கேட்டு தொலைச்சிட்டு இருந்தேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நீ கேட்கிற கேள்வி எல்லாம் வந்து பிரஸ் மீட்ல கூப்பிட்டு, எனக்கா இது வந்து நேர்முக இது இன்டர்வியூ மாதிரி ஆயிடுது, வை டோன்ட் யூ மீட் மீ அப்படின்னாங்க. நான் சொன்னேன், 6 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் உங்களை மீட் பண்றதுக்கு, எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, எல்லாம் ரிஜெக்டடா வந்ததுன்னு. ஓ, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வா அப்படின்னாங்க. 3 மணி நேரம் அவங்க கூட உட்காந்து அவங்களை இன்டர்வியூ பண்ணேன்.
சரிங்க.
அதனால ஒரு இந்த வாழ்க்கையில இந்த பத்திரிகை இதுல ஒரு குறிக்கோளோட அதை நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு ஒரு ஆதிங்கத்தோட பண்ணினா அது கண்டிப்பா நடக்கும்ங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இது வரைக்கும் ஐயா எந்த தலைவரும் நானு இன்டர்வியூ பண்றேன்னு போயிட்டு அது அன்னைக்கு நடக்காட்ட கூட அதுக்கப்புறமா ஒரு மாதம் கழிச்சோ இரண்டு மாதம் கழிச்சோ ஒரு வருடம் கழிச்சோ கூட நடந்திருக்கு. அந்த ஒரு எனக்கு அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு.
நம்ம அழகான ஆக்லாந்துல பெரும்பாலான வீடுகள் பாஃபட் அண்ட் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா நம்பிக்கைக்குரிய பாஃபட் அண்ட் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-678-778, வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
மாஸ்டர்ஸ் வீடு வாங்கிவிட்டீர்களா? குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் கிடைக்கவும் குறைந்த செலவில் இன்சூரன்ஸ் எடுக்கவும் மார்கேஜ் மாஸ்டர்ஸ் 23 வருட அனுபவம். இலவச சேவைக்கு அணுகவும் நாதன் சுவாமிநாதன். மார்கேஜ் மாஸ்டர்ஸ் 619 டொமினியன் ரோட். தொலைபேசி எண் 630-7171 அல்லது 021-707-544. மார்கேஜ் மாஸ்டர்ஸ்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா? நம்ம அடுத்து வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்ட் சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணுக்கால் ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போன போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Or for our Manukau branch, 57M Cavendish Drive, 263-9999. saffronindianrestaurant.co.nz. For more specials and events, follow us on Facebook.
2021 ஆண்டின் சாகித்ய அகாடமி விருது எழுத்தாளர் அம்பை அவர்களுக்கு அவங்களுடைய சிறுகதை தொகுப்பான சிவப்பு கழுத்துடன் கூடிய பச்சை பறவை என்ற நூலுக்கு கிடைச்சிருக்கு. முதல்ல சாகித்ய அகாடமி என்னன்றது பார்ப்போம். இது தொடங்கப்பட்டது மார்ச் 12, 1954. இது இந்திய மொழிகளில் இலக்கியமும் இலக்கியம் சார்ந்த நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் எண்ணத்தோடு தொடங்கப்பட்டது. இதுவரை 6000 மேற்பட்ட இலக்கிய கூட்டங்களுக்கும் பயிற்சி முகாம்களும் மற்ற பிற இலக்கியம் சார்ந்த நடவடிக்கைகளை நடத்தியுள்ளது. இந்திய மொழிகளில் வெளிவரும் சிறந்த படைப்புகளை பிற மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடுவது, சிறந்த படைப்புகளை விருது அளித்து ஊக்கப்படுத்துவது போன்ற பல பணிகளை செய்வது சாகித்ய அகாடமி. இதற்கான பரிசு சமீபத்திலிருந்து 1,00,000 ரூபாயாகவும் ஒரு கேடயமும் கொடுக்குறாங்க. இதை எப்படி விருதுக்கு அந்த புத்தகங்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, நீண்ட ஓராண்டு கால விவாதம் மற்றும் தேர்வுகளை கொண்டது. இந்த விருது இந்திய எழுத்தாளர்களை அங்கீகரிக்கவும் அவர்களை உலகிற்கு அறிமுகப்படுத்தவும் ஒரு ஊடகமாக திகழ்கிறது. அது மட்டுமன்றி தற்கால மாறுதல்களையும் புதிய நிகழ்வுகளையும் ஏற்றுக்கொண்டு இந்திய இலக்கியங்களை விரிவுபடுத்துவது இதனுடைய நோக்கமாகும். போன வருஷம் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதை தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கதை தான் சிவப்பு கழுத்துடன் கூடிய பச்சை பறவை என்ற சிறுகதை. இந்த கதையினுடைய தலைப்பு எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்கோ அதே போல கதையும் ரொம்ப வித்தியாசமான கதை. பொதுவாகவே குழந்தைகள் இல்லைன்ற கவலையில் பெரிதும் பாதிக்கப்படுறவங்க வந்து பெண்கள் தான். இது உலக நியதி. பெண்ணுக்கு மட்டும்தான் அந்த பாதிப்பா, ஆணுக்கு கிடையாதா? ஆணினுடைய பார்வையிலிருந்து அம்பை அவர்கள் இந்த கதையை எழுதியிருக்காங்க. இந்த கதையின் நாயகன் வசந்தன். இவங்க முதல்ல ஒரு பொண்ணை காதலிக்கிறான், அது கைகூடலை. அதுக்கப்புறம் மாலதின்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. 15 வருடங்கள் அவங்களுக்கு உள்ளர குடும்பம் நடத்தியும் குழந்தை உண்டாக முடியல. அவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் பிஆர்ஓவாக வேலை செய்கிற மாதிரி இந்த கதாநாயகனை படைச்சிருக்காங்க. அந்த டாக்டர்கள்ட்ட கேட்குற ஒரு வாக்கியத்தின் மூலமாக ஒரு ஆணினுடைய வலி எந்த அளவுக்கு குழந்தை இல்லாததுனாலன்றத அம்பையவர்கள் நமக்கு உறுதிப்படுத்துகிறாங்க. 15 ஆண்டு காலமாக என்னுடைய ஒரு விந்தனு கூட அவளுடைய கருப்பையே ஏன் போய் அடையவில்லை அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த வலியும் வேதனையும் அந்த வாக்கியத்துக்குள்ளற நம்மளை புரட்டி போடுது. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பொண்ணு வர்றாங்க பிரசவத்துக்கு. குழந்தையை பெற்று எடுத்த உடனே அந்த குழந்தையை சுத்தம் பண்ணுறதுக்காக அந்த தாதி எடுத்துகிட்டு போன நேரத்தில் அந்த பெண் மாயமாக மறைஞ்சு போயிடுறாங்க. அந்த குழந்தைய தான் எடுத்து வளர்க்குறேன்னு சொல்லி பிடிவாதமாக வசந்தன் டாக்டர்கள்ட்ட கேட்டு அந்த குழந்தையை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தேன்மொழின்னு பேர் வச்சு பாராட்டி சீராட்டி அந்த குழந்தையை வளர்க்குறாரு. ஒரு ஆணினுடைய மனநிலைமையை மட்டும்தான் இந்த கதை பேசுதான்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கும் மேலே ஒரு ஆள் மன உரையாடல்கள் அப்படின்னு வைக்கலாம், அல்லது ஒரு சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் கூட இந்த கதையில் அவங்க வைக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு 6 மாதம் ஆகும்போது இந்த குழந்தையுடைய பாட்டி வசந்தனுடைய தாயார் தன்னுடைய மகன்கிட்ட சொல்ல பயந்துட்டு தான் மருமகள்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு என்னவோ இந்த குழந்தைக்கு காது கேட்கலன்னு தோணுது அப்படின்றாங்க. இந்த அப்போ அம்மாவும் கொஞ்சம் நாள் யோசனை பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கும் அந்த சந்தேகம் வரவே வசந்தன் கிட்ட சொல்லும் போதே வாயில் வந்து அது சொல்லி திட்டுறாரு, உனக்கு குழந்தை பிறக்கலை, அதனால ஒரு எரிச்சலில் கோவத்தில் பொறாமையில் நீ இந்த குழந்தைய எப்படி சொல்கிற, நான் குளிச்சுட்டு வந்து கதவை திறக்கும் போதே என்னை திரும்பி பார்க்குறா, நான் கீழே இருந்து மாடிக்கு வரும்போது நான் வர்றது அவளுக்கு கேட்குது, அது எப்படி காது கேட்காத பிள்ளையாக இருக்கும்னு சொல்லி பயங்கரமாக சத்தம் போடுறாரு. அப்போ இவர் சொல்கிற அது காது தான் கேட்கலையே தவிர மற்ற புலன்கள்லாம் ரொம்ப கூர்மையாக இருக்குது, நீங்கள் பாத்ரூம்லேருந்து வெளியே வரும்போது அந்த சோப்பினுடைய வாசனையை வச்சு அந்த குழந்தை திரும்புது, ஏறி வரும்போது வர்ற அதிர்வுகளை வச்சு அந்த குழந்தை திரும்புது அப்படின்னு சொல்லும்போது என் நம்பவே முடியலை இவனால். அந்த இடத்துல ஒரு கருத்தை இவங்க பதிவு பண்ணுறாங்க அம்பையவர்கள், எந்த குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்லை, தனக்கு குழந்தை ஒன்று கிடைச்சா போதும்னு நினச்ச வசந்தனால அந்த குழந்தை மாற்றுத்திறனாளியாக இருக்க போகிறதுன்றத அவரால் ஜீரணிக்க முடியலை, அதுதான் உண்மை, அதுதான் அதனால தான் அவரால் அந்த கருத்தை ஏற்றுக்க முடியாமல் பல வகையிலேயும் அந்த குழந்தைய தற்காக்கிறதுக்காகவே பார்க்குறாரு, பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டு. 1 வருஷம் கழித்த பிற்பாடு அந்த குழந்தையை கூட்டிகிட்டு டாக்டர்கிட்டையும் காது கேட்காத ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கூலுக்கும் 2 இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பல மாதிரியான சோதனைகளுக்கு பிற்பாடு அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க இந்த குழந்தைக்கு காது கேட்காது அப்படின்னு. அப்போ பதறாரு இவர், அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணலாமா, ஏதாவது ஒரு கருவியை பொருத்தி அதுக்கு வந்து காது கேட்க பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் அதாவது கொஞ்சம் குழந்தை வளர்ந்த பிற்பாடு ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப சான்ஸ் கம்மி, ஆனால் நமக்கு வந்து காது கேட்குற கருவியை பொருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வளர்ந்த பிற்பாடு அந்த குழந்தைக்கான காது கேட்குற கருவியை பொருத்துறாங்க. அந்த குழந்தை ஒரு கட்டத்தில் இந்த சுற்றி நடக்கிற சத்தங்களை விட எனக்கு காது கேட்காமல் இருக்கிறதே பெட்டர்னு காதை இருக்க பொத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த கதையை முடிக்கிறாங்க அம்பையவர்கள். அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, குறைபாடு மனசில் இருந்தாலும் சரி உடலில் இருந்தாலும் சரி ஏற்றுக்கோங்க, இயல்பாக ஏற்றுக்கங்க அப்படின்னு இந்த கதை மூலம் சொல்ல வர்றாங்க. இந்த கதைக்கு தான் சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. கிடைத்த அம்பைக்கு அனைவர் சார்பாகவும் பாராட்டுக்கள்.
என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நேர்காணலும் கவிதையும் மற்றும் கட்டுரை அன்னபூர்ணி அவர்கள் வழங்கிய கட்டுரையும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியினை முடிக்கின்ற தருணம் இது. மறந்துவிடாதீர்கள், இன்று மாலை 6 மணி அளவில் மவுண்ட் ஆல்பர்ட் வார் மெமோரியல் ஹாலில் இளையோர் ஏற்று நடத்தும் முத்தமிழ் சங்கத்தின் பொங்கல் விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற உள்ளது. அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்கும்படி கேட்டுக் கொள்கின்றோம். இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியில் நேர்காணலில் கலந்து கொண்ட ஐயா திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சியினை அழகுரை செய்த அன்னபூர்ணி அவர்களுக்கும் நன்றியினை கூறி மீண்டும் ஒரு முறை பொங்கல் வாழ்த்துக்களுடன் முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா?
to please me doesn't even tease me, and he never sees me glance his way. And though I'm heart sure the boy next door affection for me won't display, the boy next door. sees me glance his way, and though I'm heart sure the boy next door affection for